மூலமே வருக, இறைவனின் மக்களே வருக, இறைவனின் குலமே வருக, இறைவனின் மக்களே வருக, பொது படைப்பாகிட வருக, பொது உலகமைத்திட வருக, பொது படைப்பாகிட வருக, பொது உலகமைத்திட வருக, உறவினில் மகிழ்ந்திட விரைக, கொண்டாடுவோம் ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம், கொண்டாடுவோம் ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாவது ஞாயிறை நம்முடைய தாய் துறவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான அருட்கொடைகளாலும் அருள் வரங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அருள் வரங்களையும் அருட்கொடைகளையும் அன்னை மரியாளை போல பிறருடைய நன்மைக்காக, நலனுக்காக, வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே தூய ஆவியானவருடைய துணை கொண்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் வரங்களை, அருட்கொடைகளை இனம் கண்டுகொண்டு குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் திரு அவையினுடைய பொது நன்மைக்காகவும் நம்மில் இருக்கக்கூடிய அருள் வரங்களை பயன்படுத்த இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதி
ஆவியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாற்றி படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனில் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே
ஜெபிப்போமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளிலும் அமைதியை அளித்தருள்வீராக உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்
முதல் வாசகம் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 62 இறைவாத்தை 1-5 வரை சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன் எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பால்பட்டது என இனி நீ உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயிலா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மறந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு
இறைவனுக்கு நன்றி
செயல்களை அறிவியுங்கள் அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடையை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 4-11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருங்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பல உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளத்தை அருளுகிறார். அதே ஆவியார் வேறு ஒருவருக்கு நம்பிக்கையை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணிதீக்கும் அருங்கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல்கள் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறு ஒருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும்,
மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 வரை. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்து மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்து மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்து மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த இறை வார்த்தையினுடைய மகிழ்ச்சியான அந்த பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வருகிற பிள்ளைகள், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் அப்படியாக நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நாளினுடைய சிந்தனைகளை நாம் உள்வாங்கி ஆண்டவருக்குள்ளே சிந்தித்து பயணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். இன்று யோவான செய்தியிலிருந்து வாசிக்கப்பட்ட ஒரு அருமையான இறைவசனத்தை தான் நம்ம ஆழமாய் சிந்திக்கிறோம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. கலிலேயாவில் உள்ள கானாவில், இந்த கலிலேயா இந்த ஊர் பெயர்களெல்லாம் அவங்க பதிவிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறார். இந்த காரணத்தினுடைய பின்னணியில் தான் இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கலிலேயா, அந்த கலிலேய கடல், அந்த கலிலேய பகுதி, இதெல்லாமே ஒரு பிஸ்னஸ் சென்டர். அது வந்து எல்லா மக்களையும் உள்வாங்கி கொண்டிருந்த, எல்லா மக்களையும் அந்த இடத்துல தன்னகத்தே வைத்திருந்த. ஏன்னா பிஸ்னஸ், பணம், நிறைய ஒரு ட்ரேடு அங்கே நடந்து கொண்டிருந்த ஒரு சூழல். அப்போ எல்லா விதமான மக்களும் அது உள்ளே வந்திருந்தாங்க. எல்லா விதமான மக்களும் அதில் செயல்பட்டு இருந்தாங்க, பணத்துக்காக ஓடிட்டு இருந்தாங்க. பல்வேறு விதமான பாவ காரியங்களும் அங்கே நடந்து கொண்டிருந்தது. கடவுளை பற்றிய சிந்தனை அதிகமாக இல்லாத ஒரு சூழலையும் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் கடவுள் அதிகமாக சுற்றி சுற்றி வரார். கலிலேய பகுதிகளை அவர் சுற்றி வந்தார் அப்படின்னு நம்ம கேட்குற அந்த வார்த்தையினுடைய ஆழம் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த கலிலேயாவில் உள்ள கானாவில் ஒரு திருமணம் ஒன்று நடைபெற்றது. அப்போ அந்த இடத்துல நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைக்கு நம்ம பதிவு செய்திருக்கிறாங்க சிந்தனைக்கு. இந்த சிந்தனையை வந்து நம்ம அடிக்கடி கேட்போம், அல்லது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்னென்னா, ஆண்டவர் செய்த முதல் அருமடையாளம், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது. ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை முடிச்சுட்டு நம்ம அதை ஒரு பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக நம்ம பார்த்துட்டு போயிடுறோம். இதை தாண்டிய ஒரு காரியத்தை தான் இதற்குள்ளே நம்ம பார்க்கணுன்னு ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு தான் இன்றைய நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சிந்தனை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அல்லேலூயா. நான் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் அந்த அல்லேலூயா கீதம்னு சொல்லும் பாருங்களேன், அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அப்போ கடவுள் நம்மளையும் அழைக்கிறாரு. எதற்காகனா, அவர் செய்த காரியத்தை நாமும் செய்து அவருக்கு மாட்சி கொடுக்க நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அப்போ அந்த நற்செய்தி வழியாகத்தான் நம்மளும் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நற்செய்தி கடவுள் கானாவூரில் செய்த ஒரு அற்புதம். இப்போ நாமும் என்ன செய்யணும், கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே, இதுதான் அதனுடைய மைய புள்ளி. அப்போ கிறிஸ்துவினுடைய மாட்சியை நம்ம அடையணும்னு தான் கடவுள் எல்லா வேலையும் செய்தார். இந்த நற்செய்தி பகுதியை கூட, இந்த கானாவூர் திருமணத்தில் நடந்த அற்புதத்தை கூட கடவுள் எதற்காக செய்தாருன்னா, நாம் அந்த மாட்சியை அடையணும் அப்படின்னு தான் அவர் இதை செய்து காட்டுறாரு. இதை வேணும்னு செய்து காட்டலை. அந்த சூழல்களை எல்லாம் இன்றைக்கு நற்செய்தியாளர் பதிவு செய்து வைத்திருக்கிறாரு. அப்போ இந்த சூழலில் அன்னை மரியாள் உள்ள வராங்க. அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு அவர் அடிபணிகிறார். இந்த இடத்துல அவர் செயல்படுகிறார். இப்படி ஒரு அருமையான தளத்திலிருந்து தான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. முதல் வாசகத்தை நீங்கள் பாருங்கள். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் வார்த்தை வந்திருக்கு, மணமகன் மணப்பெண் அப்படின்லாம் வந்திருக்குது. இப்போ எந்த மணமகள் எந்த மணமகனை தெரிந்தெடுப்பாங்க, எந்த மணமகன் எந்த மணமகளை தெரிந்தெடுப்பாங்க? ஸோ இந்த ஒரு பொண்ணு தேடுறது, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது, நம்ம மொழியில் சொல்லணும்னா. இப்போ உங்களையும் பொண்ணு பார்த்துருப்பாங்க, அல்லது உங்களையும் மாப்பிள்ளையாக பார்த்துருப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்க பொண்ணு பார்க்க, அல்லது பொண்ணு வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு கணவனையோ மனைவியவோ உங்களுடைய மணவாளனாக மணவாட்டியாக நீங்கள் என்ன தெரிந்தெடுத்துருப்பீங்க. அப்போ நிறைய பேர் இப்போயும் தெரிந்தெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இப்போ நாம் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, யாரை தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு தேர்வு செய்கிறது, ஏதோ ஒன்றை நம்ம தேர்வு செய்வோம் அப்படின்னு இருந்திருக்காது. ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள், பெரியவங்கள்லாம் நம்ம பார்க்கலனாலும் பெரியவங்க பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைக்காக, நம்ம மகனுக்காக, நம்ம மகளுக்காக நம்ம பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இது பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் விரும்புவாங்க. அப்போது நம்ம அந்த தேடல் யாரை தேடுகிறோம், அந்த தேடக்கூடிய ஒரு நபர் வந்து சரியாக இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்படி தானே, எல்லோரும் சரியாக இருக்கணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஒரு நகைச்சுவை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. சண்டை போடும்போது கணவன் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒன்றும் பயந்தவன் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, மனைவி எனக்கு ஒன்றும் பயந்தவன் இல்லைன்னு நீ இப்போ சொல்கிற, ஆனால் நீ என்ன பண்ண, முதல்ல பொண்ணு பார்க்க வரும்போது 6 பேரோடு வந்த, 6 பேரை கூட்டிகிட்டு வந்த, அடுத்தது நிச்சயம் பண்ண வரும்போது 50 பேரை கூட்டிகிட்டு வந்த, கல்யாணம் பண்ண வரும்போது தாலி கட்ட வரும்போது 500 பேரோடு வந்த, ஆனால் நான் உன் வீட்டுக்கு வரும்போது ஒத்தையாக தனியாளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ யார் பயந்தவன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சூழல் அப்படியெல்லாம் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், திருமணம் செய்கிறோம். அப்போது அந்த திருமணத்தில் அந்த நபரை தெரிந்தெடுக்கும் போது சரியான நபர் என்று நம்ம தெரிந்தெடுத்து தான் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை கையளிக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த அருமையான நிகழ்வை ஆண்டவர் இன்றைக்கு ஒப்பீடு செய்கிறார். கன்னிப்பெண்ணை மணப்பது போல இளைஞன் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் கடவுள் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். அப்போது கடவுள் நம் மில் மகிழணும்னா அப்போ நம்ம ரைட்டாக இருந்தால் தானே அவர் கடவுள் மகிழ்வார். அப்போ எப்போது எந்த சூழலில் வந்து கடவுள் நம்மில் மகிழ்ச்சி அடைவார், நம்மில் நிறைவடைவார், எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், எப்போ மணந்து கொள்வார். அப்போ இதெல்லாம் யோசிக்கிற போது ஏன் அவர் மணந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட நிலையில் அவர் மணந்து கொள்வார், எதற்காக அவர் என்னை அன்பு செய்யணும், இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வருது. இந்த கேள்விகளை சிந்திக்கிற பொழுது ஒரே ஒரு பதில் நம்ம கொடுக்கலாம். நம்ம முன்னாடி சொன்னது போல தான், நல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம உடனே செலக்ட் பண்ணுறோம், நல்ல ஒரு மகனாக இருந்தால் உடனே நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கடவுள் என்ன செய்கிறாரு, நல்ல ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ணுறார். இந்த நல்ல பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறது கடவுள் பார்வையில் என்ன, கடவுள் பார்வையில் நல்ல பிள்ளை, நல்ல ஒரு பிள்ளையாக இருக்குது, நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது அழகை வச்சல்ல, படிப்பை வச்சல்ல, கடவுள் பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கி கடவுள் நம்மை தெரிந்தெடுக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. இது அறிவு சார்ந்த அல்லது அழகு சார்ந்த விஷயத்தில் இல்லை, இது அதையும் தாண்டிய ஒரு கிருபை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய பெயரால் யார் ஒருவர் செயல்படுகிறாரோ, இன்றைக்கி அதுதான் நம்ம இறை செய்திகளெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தியில் பார்க்குறோம், கடவுள் என்ன பண்ணுறாரு, இயேசு சுவாமி செயல்பாட்டை ஆரம்பிக்கிறாரு. மாதா வந்து மரியாள் வந்து சொல்கிறாங்க, இதோ அவர் சொல்கிறது போல் செய்யுங்க. அவர் சொல்கிறார் எனக்கு இன்னும் நேரம் வரலைங்கிறாரு. ஆனால் மரியாள் சொல்கிறாங்க அவர் சொல்கிறது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ என்ன செய்கிறார், அவர் கீழ்ப்படுகிறார். இதோ நீ யாருமா சொல்கிறது, கடவுள் என்னை வந்து தனியாக அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, தன்னுடைய அறிவு நிலையை பயன்படுத்தி விவாதம் செய்யலை. அந்த அறிவு நிலையை பயன்படுத்தி தான் பெரியவன், உன்னை விட நான் பெரியவன், கடவுளுடைய நிலையில் இருக்கிற நான் தான் கடவுள் அப்படின்னு கடவுள் என்ன செய்யலை, இயேசு சுவாமி அந்த நேரத்தில் தன்னுடைய நிலையை அன்னை மரியாளுக்கு முன்னாடி ஒரு விவாத பொருளாக எடுத்துகிட்டு வைக்கல. அவர் அவ்வளோ தூரம் ஞானத்தில் இருந்ததுக்கு ஒரே ஒரு அடையாளம் அந்த ஞானத்தின் வெளிப்பாடு தாழ்ச்சியில் இருந்தது. அப்போ பாருங்க, கடவுள் செயல்பட்டு தன்னை இப்படிலாம் செயல்பட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, தன்னை காட்டுறார். அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில அடையாளங்கள் மிகவும் ஆழமான அடையாளங்களாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குற போது மத்தேயு 19:28 நம்ம பார்க்குறோம், இயேசு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார், அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் வீற்றிருப்பீர்க. அதில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்க, அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும், இதுதான் ரொம்ப முக்கியம், என்னை பின்பற்றிய நீங்களும். அப்போ இயேசுவை நம்ம பின்பற்றி நடக்கிறோம் அப்படின்னா நமக்கும் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம வந்து பன்னிரு குலத்தவருக்கு நடுவர்களாய் நம்ம நிற்க போகிறோம். இன்னைக்கு இந்த பந்தி மேற்பார்வையாளர் வந்து திராட்சை ரசமாய் மாறிய தண்ணீரை சுவைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு ஒரு வார்த்தை. இப்போ நல்லா கவனிங்க, மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறிய தண்ணீர் அப்படி தான் போடப்பட்டிருக்கு. அப்போது தண்ணீர் என்கிற நிலை தான் சாதாரண நிலை, அது ஆல்ரெடி இயல்பில் இருந்த ஒரு நிலை. இப்போ இயேசுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறாரு, அவருடைய இயல்பில் அவர் ஒருவராக இருக்கிறாரு. அன்னைமறியால் அவங்க இயல்பில் ஒருத்தராக இருக்கிறாங்க, அங்கிருந்த சூழலை சந்திக்கிறாங்க. அந்த சூழல் என்ன, ஒரு கஷ்டமான சூழல். அப்போது தண்ணீரை போல சாதாரணமாக இருக்க வேண்டியவங்க தங்களை ஒரு அசாதாரண சூழலுக்கு தங்களை அழைத்து செல்கிறாங்க. அப்போ ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனநிலை. இன்றைக்கி நாமும் கூட பல இடத்துல பல விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் என்ன செய்கிறோம், நம்ம உந்தி தள்ளப்படுகிறோமா, அது ஏதாவது நான் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு பாருங்க. ஒரு விக்டர் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு மனுஷனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு நியூரலஜிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்டு, அவர் ஒரு மன அந்த மனவியல் படிப்பெல்லாம் படித்து அந்த சைக்காட்ரிக்னா ஒரு மனோதத்துவ படிப்புன்னு சொல்லுவாங்களா, அதில் ஒரு பாண்டித்யம் பெற்றவர். அவர் இன்னும் சிறப்பாக அவருடைய அடையாளத்தை சொல்லணும்னா, ஜெர்மனியில் அவங்க அந்த நாசி கேம்ப், ஹிட்லருடைய அந்த கேம்பில் மாட்டிக்கொண்ட ஒரு மனுஷன். ஹிட்லர் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்த சம்பவம் கதையில், இதெல்லாம் வரலாறு. அப்போ யூதர்களை வந்து அவர் அழிப்பதற்காக ஹிட்லர் வந்து அழித்து கொண்டு இருந்தார். கொத்து கொத்தாக ஆயிரம் ஆயிரமாக அவர் என்ன செஞ்சார், ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் கேம்ப் அமைத்து அந்த கேம்பில் வந்து மக்களை எல்லாம் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தி சாகடித்தார். அப்படிப்பட்ட ஒரு கேம்பில், அதுதான் நாசி கேம்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாசி கேம்பில் மாட்டிக்கொண்ட ஒருவர் தான் இந்த விக்டர் ஃப்ராங்க்லின். அவர் அதிலிருந்து தப்பித்த ஒரு சிலருக்குள் இவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் வந்தவர் ஒரு முறை ஒரு சகோதரி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க ஃபோனில். அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நான் சாக போகிறேன், எனக்கு சாகணும்னு போல இருக்குது, எனக்கு எல்லா வாழ்க்கையும் ஸ்தம்பிச்சு போச்சு, நான் சாக போகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பல வழிகளில் அந்த அம்மாவுக்கு அவர் கவுன்சிலிங் கொடுக்குறார். பல வழிகளில் ஒன்று ரெண்டு மூணுன்னு பல வழிகளை அவருக்கு சொல்லி கொடுத்து கடைசியாக அந்த அம்மா மனசு மாறிடுறாங்க. இவருக்கு ஒரு ஆசை, என்ன விஷயம், நான் நிறைய பாயிண்ட் சொன்னேன், எந்த விஷயம் இந்த மகளுக்கு வந்து பிடிச்சி மனசு மாறினாங்க, சாக மாட்டேன் நான் வாழ போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதை தெரிஞ்சிக்க அவர் ஆசைப்பட்டார். அப்போ அந்த அம்மாவுக்கு அவர் என்ன செய்கிறார், கேட்குறார் அந்த அம்மாட்ட, அம்மா நான் நிறைய விஷயம் சொன்னேன், எது உன்னுடைய உள்ளத்தை தொட்டது, எதனால் நீ உன்னுடைய இந்த சாக வேண்டும் என்கிற மனநிலையை நீ மாற்றிக்கொண்ட அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்ன எதுவுமே என்னுடைய உள்ளத்தை தொடலை, எதுவுமே தொடலை, அப்போ என்ன தான் உன்னுடைய முடிவுக்கான காரணம் அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் நான் பேசினதெல்லாம், அதுதான் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது, என்னுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு உணர்வு, நாம் பேசுகிற வேதனையை நம்மளுடைய வேதனையை கேட்குறதுக்கு ஒருத்தர் இருந்தார், இந்த வேதனையை கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு நான் உணர்ந்தேன். பாருங்கள், எதுவுமே எனக்கு தொடலை, ஆனால் நீங்கள் உட்கார்ந்து கேட்ட அந்த ஒரு செயல். இன்னைக்கு பல நோயாளிகள் எங்களை நோக்கி வராங்க அருங்குடையில், பல பேருக்கு நாங்கள் வந்து பல விஷயத்தை சொல்லிக்கொண்டிருந்தாலும் அதில் அடிப்படையான விஷயம் அவங்க பேசுவதை நாங்கள் கேட்குறோம். கேட்க ஆளில்லாத நிலையில் இருக்கிற பலர் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், இது ஒரு எளிய ஒரு செயல்பாட்டை நான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன். அடுத்தவங்க கஷ்டத்தில் பேசும்போது நம்ம கேட்கறதுக்கான ஒரு நிலை கூட இல்லாத ஒரு சூழல். இன்றைக்கு நாம் எது எதையோ பெரிய காரியத்தை செய்கிறோம் என்பதை விட இந்த ஒரு எளிய காரியம் கூட ஒரு அற்புதம் செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கடவுள் அதுக்கு தான் நம்மளெல்லாம் கூப்பிடுறாரு. இயேசுசாமி இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். என்னால் அதை செய்ய முடியுமா தெரியல எனக்கு. ஒருவேளை கடவுள் அந்த அற்புதத்தை எனக்கு கொடுத்தாருன்னா நான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் இப்போ நான் என்ன செய்ய முடியும், அதை தான் நான் சொல்ல வரேன். வெறும் தண்ணீராக இருக்கிற தாய் மரியா, வெறும் தண்ணீரை போல் இருக்கிற இயேசு சுவாமி எல்லாம் அவங்களுடைய இயல்பில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க தங்களை என்ன செய்கிறாங்க, திராட்சரசமாக மாற்றுறாங்க. அவங்களுடைய செயல்பாடு தண்ணீரை மட்டும் திராட்சரசமாய் மாற்றி அவங்க டேஸ்ட் கொடுக்கல, ஆண்டவருடைய அந்த இயல்பும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுவையுள்ள ஒரு இயல்பாக மாறுது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை அவருக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததுன்னா அது அதனால் பயன் என்ன? அன்னிமரியாளுடைய இறக்கம் அவங்களுக்குள்ளேயே இருக்குது, என்கிட்ட இறக்கம் இருக்குது, அவங்க நிலைமையை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், அவங்க என்ன செய்கிறது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதே அப்படின்னு அவங்க போயிடலை. அவங்களால் முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த தண்ணீரை போன்ற ஒரு இயல்பை அவங்க அந்த சுவை உள்ளதாக மாற்றுறாங்க. இன்றைக்கி அவங்கள யார் மாற்ற சொன்னாங்க, யாராவது அவங்கள கம்பல் பண்ணாங்களா? இல்லை, இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது, இந்த தாய்க்கும் மகனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய நிலை இப்படியாக இருக்கிறதுங்கிறத யாருமே அறியாத நிலை. இன்றைக்கி நமக்குள்ளேயும் பலவிதமான அழுத்தங்களும் வழிகளும் வேதனைகளும் இருந்தால் கூட நமக்குள்ளேயும் அடுத்தவருடைய வாழ்க்கையில் சுவை ஊட்டக்கூடிய ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும், அறிந்து வெறும் தண்ணீராக இருக்கிற நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை சுவை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளமாக மாற்றணும். இன்று எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் நாங்கள் பார்க்குற பல நல்ல மனிதர்கள் எளியவர்கள், எங்களை சுற்றி நிறைய மக்கள் வந்து பணியாளர்களாக, அதாவது ஊழியர்கள் என்று நாங்கள் சொல்வோம், வாலண்டியர்ஸ். அவங்க எந்த சம்பளமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காதவங்க வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இயல்பு ஒரு தண்ணீரை போன்ற சாதாரண இயல்பாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உடனிருப்பால், தங்களுடைய அந்த முடிந்ததை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பால் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை திராட்சை ரசமாய் மாற்றிக்கொள்கிறாங்க. அவங்க செய்கிற செயல், இயேசு செய்த செயல் அங்கே பகிரங்கமாக ஒரு பேனரில் வைக்கப்படாவிட்டாலும் இன்றைக்கும் நினைவுகூறப்படுகிற, பேசப்படுகிற ஒரு காரியமாய் மாறி இருக்கிறது. அதே போல தான் கடவுளுடைய பார்வையில் இவங்கள் வெளியேற பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கிறார்கள். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, குடும்பத்தில், நம்முடைய பங்கு தலங்களில், நம்முடைய சமூகத்தில். சமூகத்தில் எவ்வளவு தான் நம்ம அடிக்கப்பட்டாலும் சில பேர் நம்ம நன்மை செய்யத்தான் அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த திராட்சை ரசத்தினுடைய நிலையை யாரும் மாற்ற முடியாது. அதே போல தான் நம்முடைய நிலையும். இன்றைக்கி அந்த இரண்டாவது வாசகம் பாருங்கள், அழகான ஒரு தொடர்ச்சியை அதுக்கு நமக்கு கொடுக்குது. இப்போ நான் தண்ணீராக இருக்கிற நான் திராட்சை ரசமாய் மாற முடியும், எப்போ மாற முடியும் அப்படின்னா, இதோ ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறப்ப தான். இயேசுக்குள்ளே ஆண்டவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவரே முழு கடவுளும் முழு மனுஷன நிலையில் இருந்தார். இப்போ நாம் முழுமையான மனித நிலையில் இருக்கிறோம், அப்போ நமக்கு கடவுளுடைய அந்த உடனிருப்பு. இப்போ நான் வந்து வெறுமையாய் நின்று பார்த்தேன் என்று சொன்னால் அதை வந்து நான் வெறுமையாக தான் பார்ப்பேன். ஒரு கல்லை நான் பார்க்குற போது வெறும் கல்லாக தான் பார்க்குறேன், இந்த கல்லை வந்து எனக்கு வேறு மாதிரி பார்க்க தெரியாது. அதே ஒரு சிற்பி அந்த கல்லை பார்க்குற போது கல்லுக்குள் இருக்கிற அந்த கலையை பார்க்குறான், அதிசயத்தை பார்க்குறான், அதில் இருக்கிற வடிவத்தை அவனுக்குள்ளே பார்க்குறதுனால தான் அந்த சிற்பியால் அதை வடிவமைக்க முடிகிறது. அதே போல தான் நமக்குள்ளே இருக்கிற அற்புதத்தை நம்ம பார்க்கணும்னா நமக்குள்ளே யார் வேணும்? நம்மை அப்படி பார்க்க வைக்கிற அதிசயத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். அவரை நான் எப்படி சொல்கிறேன், அதிசயத்தின் ஆவியானவர். வெறுமையாக இருக்கிற தண்ணீரை அற்புதமான அதிசயமான திராட்சை ரசமாய் மாற்ற துணிந்த அந்த ஆண்டவருடைய அந்த உள்ளார்ந்த இயல்பு, அவருடைய பிரசன்னம், அதைத்தான் ஆவிக்குரிய பிரசன்னம் என்று நம்ம சொல்லுகிறோம். அது நமக்குள்ளே இருக்கணும்னு தான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அருள் கொடைகள் பல வகை உண்டு, தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகள் பல வகை உண்டு, ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். இப்போ முதல்ல புரிதல் வேணும். என்னக்கிட்ட செயல்படுத்துகிற மாதிரி தானே அவர் என்ன அயலாரில் என் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களிட்டதையும் ஆண்டவர் செயல்படுத்துவார். அப்போ எனக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனநிலையே தூய ஆவியாரை வேறெடுத்த ஒரு மனநிலை, தூய ஆவியாரை வெறுமையாக்கின ஒரு மனநிலை. அதை மாற்றி கொள்ளணும். அப்போ தூய ஆவியார் பாருங்கள், பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இப்போ இயேசுசாமி செய்த அந்த கானாவருடைய திருமணம் ஏதோ அவர் தண்ணி அடிக்கிறதுக்காக, நிறைய பேர் இப்படியாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க, இயேசு வந்து ஒயின் ஆக்கி கொடுத்தார் அதனால் நம்மளும் போய் குடிக்கலாம். இல்லை பாருங்கள், அவர் ஒரு பொது நன்மை, அந்த இடத்துல சமூகம் கூடியிருக்குது, அந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக, அந்த குடும்பத்தினுடைய பெருமைக்காக. இப்போ தூய ஆவியானவர் நம்மக்கிட்ட வந்து செயல்படுறாருன்னா, நம்மக்கிட்ட அவர் அன்பு மகிழ்ச்சியை கொடுக்குறாருன்னா, அது எனக்காக மட்டும் இல்லை, அது என்னிடமிருந்து மற்றவங்களுக்கு போகணும். கடவுள் என் கையில் பணத்தை நிறையா கொட்டுறாருன்னா அது எனக்கு மட்டும் இல்லை, அதை கெடுத்து நான் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். அறிவை எனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்கிறாருன்னா அந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், நம்ம இதெல்லாம் செய்கிறோமா? அப்போ தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் எதற்காக எண்ணில் வெளிப்படுகிறது? அது பொது நன்மைக்காக அப்படிங்கிறத உணர்வது. அடுத்தது பாருங்கள், ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளம். நல்லா பேசுகிறோம் பாருங்கள், இது தூய ஆவியானுடைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு பாருங்கள். இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல் வளம் அளிக்கிறார். அதை நல்ல அறிவோடு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஆவியார். அதே ஆவியார் வேறு ஒருவருக்கு நம்பிக்கை அளிக்கிறார். பேச தெரியாது அவங்களுக்கு, பெரிய அறிவு சார்ந்த ஒரு செயலை செய்ய தெரியாது, ஆனால் நம்பிக்கை இருக்கும் அவங்க வாழ்க்கையில். அது ஒரு ஆவியாருடைய செயல்பாடு. அதே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடை. கையை வச்சு ஜெபிச்சா நோய் போகுது, அருள் கொடை. தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றல். ஒரு சரி வல்ல செயல்னு சொல்லிட்டாங்க, அது எப்படிப்பட்ட செயலாகவும் இருக்கலாம். இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல், இறைவார்த்தையை சரியான விதத்தில் எடுத்துரைக்கிற ஆற்றல். வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல். இது சரியா இது தவறா, இந்த பொண்ணு பார்க்கலாமா இந்த பையனை பார்க்கலாமா. சில பேர் வருவாங்க எங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, சில பேர் மயங்கி கீழே விழுவாங்க, குதிப்பாங்க, கத்துவாங்க. இப்போ தெரியாதவங்க என்ன செய்வாங்க, நிறைய பேர் நிறைய போதகர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட பேய் இருக்குது, அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே அந்த நபருக்குள்ளே ஒரு தீயாவி இருக்கிறதா அல்லது அவருடைய மன உளைச்சலா அவருடைய மனக்குழப்பமாங்கிறத கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் ஒன்றா தான் இருக்கும். எல்லாரும் அப்படி தான் கத்துவாங்க, எல்லாரும் கீழே விழுவாங்க, எல்லாரும் உருள்வாங்க. ஆனால் இங்கே கை வைக்கிற எனக்கு தெரியணும் இது தீயாவியா இல்லது வேறு ஏதாவது மனப்பிரச்சனையா. ஒரு சிலருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்துருக்குறோம். ஒரு சிலரை எல்லாரும் பேய் பிடிச்சவங்க என்று கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கை வச்சு நான் ஜெபிக்கிற போது இது பேய் அல்ல, இது மனசுக்குள்ளே இருக்கிற வேறு ஒரு குழப்பம் என்பதை கடவுள் நமக்கு உள்ளத்தில் உணர்த்துவார். அப்போது டிசர்னிங் த ஸ்பிரிட் என்று நம்ம அதை சொல்கிறோம். அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல், இது கடவுளுடைய ஆவிக்குரியதா பிசாசின் ஆவிக்குரியதா, இதை நம்ம பகுத்தறிகிறத டிசர்ன்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது. இது ஒரு வல்லமை, இதை அறிந்து. ஒரு சில பேருக்கெல்லாம் நாங்கள் ஒரு மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தா அவங்களுக்கு சரியாக போயிருக்குது, அவங்களுக்கு பேய் இல்லை. ஆனால் மக்கள் வேறொரு சில பைபிள் வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவர் என்னை வச்சு எல்லாம் செய்கிறாரு சொல்லி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் தீமைக்குள்ளே கொண்டுட்டு போய் விட்டுடுறாங்க. பாருங்கள், அதுதான் சொல்லக்குறோம். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்தே ஒரு அனுபவத்தை சொல்லுவேன், அடுத்தவங்களை சொன்னோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த விஷயத்தில் நான் ஒரு குருமடத்தில் படிச்சுட்டு நான் வெளியில் என்னை அனுப்பிட்டாங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, எனக்கு வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம், என்னை அவங்க சென்ட் அவுட் பண்ணிட்டாங்க. வந்த உடனே இங்கே ஒரு நச்செய்தி ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தாரை சந்திக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எதுக்கு இதான் அவங்க எல்லாம் நம்ம மக்கள் அலையிற மாதிரி, அப்போது எங்களுக்கு ஒரு ஆவல், எதனால் இப்படி நடந்துச்சு, அடுத்தது என்ன என்ன செய்யலாம், ஒரு குறி கேட்குற ஒரு மனநிலை தான் வச்சுக்கோங்களேன். அதாவது திருவுளம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டீசெண்டாக சொல்லிக்கிறோம், திருவுளம் பார்க்குறது. அப்போ எனக்கு பிடிக்கலை, நான் எல்லோரும் சொன்னாங்களேன்னு போனோம். போனப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர் சொல்லிட்டாங்க, உனக்கு பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ அந்த இடத்துல இருந்தியா, அந்த இடத்துல அப்படி இருந்துச்சா இப்படி இருந்துச்சான்லாம் கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஆமாம் இருந்துச்சு இருந்துச்சுன்னு நானும் சொல்லிட்டேன். அது இருந்துச்சா என்னன்னு கூட எனக்கே தெரியாது. அவங்க கேட்குறாங்க அந்த இடத்துல கல் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. கல்லா? ஊர் உலகத்தில் எந்த உலகத்தில் கல் இல்லாத உலகம் இருக்குது? கல் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்புறம் கல் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்களே அப்படின்னு. அப்புறம் உருண்டை உருண்டையாக கல் இருக்குதா அப்படின்னாங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஆமாம் அங்கங்கே ரெண்டு கல் இப்படி உருண்டை உருண்டையாக பார்த்தேன் ஞாபகம். ஆ, அந்த இடத்துல தான் உனக்கு பிடிச்சிருச்சு. பாருங்கள், என்னைய பேய் பிடிச்சவன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னைய வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, இவர் பேய் பிடிச்சிருக்கு, இவருக்கு எப்படியாவது பேய் ஓட்டணும், அப்போ எங்கே கொண்டுட்டு போகணும், அங்கே எங்கெங்கெல்லாம் பேய் ஓட்டுவாங்களோ அங்கே கொண்டு போகிறது. பாருங்கள், தவறான இடங்களுக்கு ஒருத்தருடைய தவறான முடிவு, தவறான ஒரு வார்த்தை, தவறான இந்த ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றல் இல்லாமல் அவங்க சொன்ன தவறான ஒரு காரியம் என்னை தவறான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டியது. அங்கெல்லாம் ஆண்டவர் என்னை காப்பாற்றி கூட்டி கொண்டு வந்தார். கதை பெருசு, சுருக்கமாக சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறோம், நம்ம சரியானவற்றை தேர்ந்து தெளியணும். எங்கள் ஊழியத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அறுங்குடை இல்லத்தில் இப்படி மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. எல்லா இது மாதிரி ஜப காரியங்கள் நடக்கிற இடத்துலலாம் இதை மாதிரி தீமையினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கட்டப்பட்டு கிடக்கிற அநேகம் பேரை நாம் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அவங்கள நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இது அவங்களுக்கே உணரணும். சில பேரை கூப்பிட்டு உன் வீட்டுக்குள்ளே கட்டு இருக்குது அப்படின்னு, அவங்க சும்மா போயிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ கவலையை நினச்சி அவங்க போயிட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு உன் வீட்டுக்குள்ளே 7 கட்டு இருக்குது, 15 கட்டு இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆவிக்குரியவற்றை பகுத்தறியாமல் பேசக்கூடிய அறிவிலிகளுடைய ஒரு செயல்பாடு. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 1000 கட்டு கிடக்கு, அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறோம், நீ வந்து வாழ்க்கையை தவறி எடுத்துகிட்டு போயிடாத. ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் பவுலடியார் நல்லா பேசியிருக்கிறாரு, அறிந்து கொள்ளுங்க. மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றல், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றல், அந்த ஒரே ஆவியாரை இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். ஒரே ஆவியார் தான். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பசியோடு வராரு அப்படின்னா அவருக்கு நம்ம உடனே என்ன கொடுக்கணும், உட்கார வச்சு கை கழுவிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு போய் நான் வந்து உனக்கு வந்து ரெய்மண்டு ஷர்ட்டு இது பேண்ட் ஷர்ட் வச்சுருக்கிறேன், நீ அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு கோட்டு போட்டுக்கோ. அவர் சொல்லுவார், அதெல்லாம் போட்டுக்கிறேங்க, முதல்ல எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னுவார். அப்போ தூய ஆவியானவரும் யாருக்கு எது எப்போ தேவைங்கிறத அறிந்து செயல்படுவாருங்க. எல்லாத்தையும் அவர் அள்ளி போட்டுட்டு அந்த இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் இல்லை. இன்றைக்கி காணாவூரில் கூட அந்த மக்களுக்கு என்ன தேவை, பணம் பொருள் அல்ல, அந்த நேரத்தில் ஒரு திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் அந்த அவங்களுடைய மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு 7 நாள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷத்துக்குள்ளே தான் இந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகிற காரியம் நடக்குது. அப்போது அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ் என்று சொல்லுவோமே, அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய இமேஜ் எல்லாமே அதில் போகுது. அவங்க வெட்கி தலைகுனிய போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு சாமி அந்த அவர் இருக்கிற இடத்துல வெட்கப்படாத ஒரு நிலையை அவர் அவங்களுக்கு உருவாக்கி தரார். அவருடைய மகிமை விளங்குறதுக்காக இல்லை, அவர் அந்த இடத்துல அந்த குடும்பத்தினுடைய மாண்பு விளங்குறதுக்காகவும் அந்த வந்திருக்கிறவர்களுடைய அந்த காரியம் நிறைவடைவதற்காகவும் செய்கிறார். இப்போ பாருங்கள், தேவை நிமித்தமான ஒரு செயல்பாடு. ஆவியானவர் அப்படி தான் செயல்படுவார், ஏன்னா அவர் ஞானத்தின் ஆவியானவர். எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்திட்டையும் கொடுத்துட்டு எல்லாரும் அவன் அங்கங்கே உட்காந்து பேசிக்கிட்டு சொல்ல மாட்டார். அதனால தான் தூய ஆவியை குறித்த தெளிவு என்பது ரொம்ப ஆழமாய் நமக்கு தேவைப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, தீத்து எழுதிய திருமுகம் 3:5 சொல்கிறது, நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு. கடவுள் பாருங்க, அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அப்போ கடவுள் எப்படி நம்மளை மீட்டெடுக்க விரும்புகிறாருன்னா, இந்த ஆவியினுடைய வல்லமையை நமக்குள்ளே வைத்து நம்மை செயல்பட வைத்து அந்த செயல்பாட்டுக்கான பரிசை நமக்கே கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிறார். வெறுமனை சும்மா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால கடவுள் நம்மை மீட்டெடுக்க போகிறது இல்லை. செயல்பாடு செயல்பாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த செயல்பாட்டுக்கான ஆற்றலை ஆவியானவர் நமக்குள்ளே வைக்கிறாரு, ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்மளை செயல்படுத்த வைக்கிறாரு. அந்த ஆவியானவர் அதை செயல்படுத்தி நம்ம பெருமை அடையும் போது அவரும் பெருமை அடைகிறாரு, நம்மளுக்கு மகிமை கொடுக்குறாரு, நமக்கு மீட்பளிக்கிறாரு. பாருக்கு 4:21 சொல்லுது, என் பிள்ளைகளை வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர், பகைவரின் ஆற்றலினின்றும் கைவன்மையினின்றும் அவர் உங்களை விடுவிப்பார். இந்த அபிஷேகமெல்லாம் நமக்கு நடக்கும் எப்போன்னா, கடவுளை நம்பியிருக்கிற போது, கடவுளை நோக்கி கூக்குரலிடுகிற போது. இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிசயத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காம, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஆவிக்குரிய அபிஷேகத்தை நான் எப்படி பிறருக்கு அதிசயமாய் மாற்றப்போகிறேன் சிந்தித்து பாருங்க. அதுக்குரிய செயல்பாடுகளில் இறங்குங்க. நீங்கள் செயல்பட செயல்பட உங்களுடைய மாட்சியும் உங்களுடைய சுகமும் உங்களுடைய குடும்பத்தில் தண்ணீரை போன்று இருக்கிற காரியங்கள் ரசமாய் மாறுகிற அதிசயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். அப்போ நாம் மௌனமாக இருக்கிறதுக்காக இல்லை, சியோனின் வெற்றி கடவுளுடைய வெற்றி வைகரை ஒளியென விளங்க, இதோ அதன் மீட்பு சுடர் விளக்கென வெளிப்படும் வரை நாம் அமரக்கூடாது, செயல்படணும். ஆண்டவர் அந்த செயல்பாட்டுக்கு தான் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை உணர்ந்து நான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆவியானவரிடத்தில் கேட்டு தெரிந்து செயல்படுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களில் மாட்சி அடைகிறவர், உங்களையும் மாட்சிப்படுத்தி அவர் மகிமையிலே மகிழ்ந்திருப்பார். இறைவனுடைய ஆசீர் தொடர்ந்து வர ஜெபிக்கிறோம். God bless you.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.